பக்தோ பக்தி குணாவிரதே முதமிருத பூர்ணே பிரசன்னே மனக்கும்பே சாம்ப தவங்கிரி பல்லபயுகம் சம்ஸ்தாப்ய சம்பித்கலம் சத்வம் மந்திரமுதீரயன் நிஜ சரீராகார சுத்திம் வஹன் புண்ணியாஹம் பிரகடீகரோமி ருச்சிரம் கல்யாணமாபாதயன் அம்னாயம் புதி மாதரேண சுமனசங்கா சமுத்யன்மனோ மந்தானம் திருட பக்தி ரஜு சகிதம் கிருத்வா மதித்வா ததஹ சோமம் கல்பதரும் சுபர்வசோதிம் சிந்தாமணிம் தேமதாம் நித்யானந்த சுதாம் நிரந்தர ரமா சௌபாக்யமா தன்வதே புண்ணியாஜலமர்கதர்சித சுதாமுர் பிரதன்ன சிவஹ சோமசத்குணசேவிதோ மிருகதரஹ பூர்ணஸ்தமோ மோசக சேத புட்கரலட்சிதோ பவதி சேத் ஆனந்த பாதோ நிதி பிராகல்பேன விஜும்பதே சுமனசாம் விருத்திஸ்ததா ஜாயதே. சிவானந்த லஹரி ஆச்சாரியால் பண்ணிதான பிரகரணத்துல ஒரு அற்புதமான ஒரு பிரகரணம். பிரகரணம்னு சொன்னா சாஸ்திரத்திலக்கா கொடுக்கிதான் ஏதோ ஒரு அம்சத்தை எடுத்துட்டு அதை விஸ்தாரமாக சொல்ல கொடுக்கிதான கிரந்தம்னு பேரு. அப்படி இந்த பிரகரணம் மோட்சத்துக்கு காரணீபூதமா இருக்கக்கூடியதான யாதொரு ஜானம் உண்டோ அந்த ஞான சாதனமான பக்தியை நான் சொல்றது. மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்தி தேவ கரிய. அந்த பக்தியை சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதமாக நம்ம மனசு பகவான் இடத்துல எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிற அம்சத்தை சொல்லிட்டு வர்றார். முதல்ல நம்ம சரீரத்தை சுத்தி பண்ணணும். சரீரத்தை சுத்தி பண்ணணும், நம்ம வீடை சுத்தி பண்ணணும். இந்த சரீரத்தில் தான் இருக்கும். நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் நகாரயன். இந்த ஒன்பது ஓட்டைகள் இருக்கா கொடுக்கிதான் இந்த சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த வீட்டை சுத்தி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம புண்ணியாகவாஜனம் பண்ணுறோம். அதே போலயே இந்த சரீரத்துக்குள்ள ஒரு புண்ணியாகவாஜனம் பண்ணுங்கிறார். புண்ணியாகவாஜனத்தை எப்படி பண்ணுறோம், ஒரு அழகான தட்டை கொண்டு வந்து அதில் நெல்லெல்லாம் வீட்டுக்கு மேலே ஒரு அழகான கும்பத்தை வச்சு அந்த கும்பத்துக்கு மேலே மாவில் உள்ள மேலே நூலெல்லாம் கட்டி அதுக்கு மேலே மாவில் பல்லவங்கள் வச்சு அதுக்கு மேலே ஒரு அழகான தேங்காயை வச்சு புஷ்பங்கள்லாம் சாத்தி அந்த கலசத்துக்குள்ள நல்லா வாசனை தீர்த்தத்தை விட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி தன் மேமன சிவசங்கல்பமத்தோ அப்படின்னு சிவசங்கல்பங்கள்லாம் சொல்லி வேதோக்தமான மந்திரங்கள் இவைகள்லாம் புண்ணியாவாஜன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மந்திரங்கள்னால சொல்லப்பட்டதான் இந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்க கூடியதான எல்லா மூலையிலையும் நிச்சு அதை நம்ம பிராசனம் பண்ணி இப்படி நம்ம வீட்டை சுத்தி பண்ணுறோம். கிரக சுத்தியர்த்தம், பாண்ட சுத்தியர்த்தம், கூப சுத்தியர்த்தம் எல்லாம் சுத்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே போலயே வீடுக்கு சுத்தி பண்ணுறல நாம் இருக்கிற இந்த வீட்டுக்கு சுத்தி பண்ண வேண்டாமா, இந்த சரீர சுத்தி வேண்டாமா அப்படின்னு ஆரம்பிச்சு சரீரத்துக்கும் சுத்தி பண்ணோம். இப்படி எப்படின்னார், இது கம்மா இல்லை உபாசனம்னர். இப்படி நினைச்சாலே போறோம் சுத்தின்னர் பக்தா. இதுக்கு முக்கியமா இருக்கிறவன் என்ன, கர்மா பண்றதுக்கு அதிகாரியாரு வீடு சுத்தி ஆகணும் என்று நினைக்க கூடியதான யஜமானி. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவன் சரீரம் எனக்கூடியதான வீட்டில் இருக்கிறவன் யாரு, சிவபக்தன். அந்த பக்தனா இருக்கிறவன் பக்தி குணாயுதே முதமிருதா பூர்ணே பக்தி குண ஆவருதே. ஒரு குடம் வேணும், அந்த குடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பக்தி எனக்கூடியதான நூலால சுற்றி இருக்கக்கூடியதான குடமா இருக்கணும். ஸோ குடத்துக்கு மேல நூல் சுத்திர இல்லையா, குடத்துக்குள்ள அமிர்தம் இருக்கா, அந்த அமிர்தமானது உள்ள இருக்க பிரம்மமானது வெளியில தெரியும் பொழுது மூணு குணங்களோட தெரியுமா, அதனாலதான் ரஜகுணம் தமோ குணம் சத்துவ குணம்னு மூணு குணங்களோ தெரியும். அந்த மூணு குணங்கள் இருக்கிறதுனால்தான் முப்பிரி நூலால சுத்துறேன். குடத்துக்கு மேல ஏன் சார் நூலை கட்டுறீங்கண்ணா, அந்த முப்பிரி நூல் இருக்கணும், அது சாதாரண நூலில் மூணு பிரி இருக்கணும். அதனால சுத்துறேள், எதற்காக சுத்தின்ற கேள், ஐயா அந்த உள்ள இருக்க கொடுக்கிறான அமிர்தம் இருக்கே அந்த அமிர்தமானது ஐயினால மூடப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டாக மூடினா உடனே தெரியுது அது எப்படி இருக்கணும், கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியல. நான் தான் நம்மளுக்கு தெரியல, ஆனால் நான் பிரம்மம்னு தெரியல. நான்கிற அம்சம் மட்டும் தெரியறதான், மீது எல்லாம் தெரியல. அதனால தான் குடத்தை முழுக்க துணியினால மூடுற போல மூடிவிடக்கூடாது, மேலே உடவுண்ட சுத்தம் கட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் குடமும் தெரியணும் உங்களுக்கு, அதே இதில் முழுமையாகவும் தெரியப்படாது. அப்படி நெருக்கி கட்டுவா, அதை கட்டுறதுக்கு என்ன பிரயோஜனம், அந்த குடம் இருக்க, அந்த குடத்துக்குள்ள அமிர்தம் இருக்க, அந்த அமிர்தத்தை நாம பருக போறோம். பருகிறதுக்கு முன்னால நம்ம சுத்தி பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான் அங்க இருக்க கூடியது. அந்த குடத்துக்கு மேல மாவில எல்லாம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன்னா, அந்த அமிர்தத்திலிருந்து தோணக்கூடியதான நல்ல எண்ணங்கள் காமிக்கிறது, அந்த பல்லவங்கள். நம்ம மனசு எப்பொழுதும் சுத்தமான எண்ணங்களோட இருக்கலாம். எங்க மேல இருக்கிற மாவிலையே வைக்கிறேன் சுத்த எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு முன்னால மாவில தோறணும் பழைய நாள்ல கட்டிட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்றா தெரியுமா, நான் பிளாஸ்டிக் மாவில கட்டுறேன். அது கட்டினாலும் தேவையில்லத்தான். விவகாரம் என்னன்னு, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அதாவது பரவாயில்லை, மாவு இருக்குன்னா தெரியுமோன்னு. அது எதுக்காக கட்டுறா, இந்த யார் உள்ள வராளோ அவளுடைய மனசுல இருக்கலைங்கள் நல்ல எண்ணங்களாக ஆகட்டும். அதே சார் மாவில கட்டுறேன், இதை வேப்பையில கட்டப்பட்டதான், வேப்பையில கட்டினா வேற ஏதோ நினைப்பான். எதுக்காக மாவில கட்டிட்டு இருக்கா, மாவிலக்கு தான் இந்த வேல்யூ உண்டு. நம்ம மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை சுத்தப்படுத்தக்கூடியதான தன்மை மாவிலக்கு தான் உண்டு. அதுதான் காமாட்சி கோவில்ல ஏகாமரேஸ்வரர்னு சொல்றேன். அந்த ஆம்ரேஸ்வரர், ஆம்ரம்னு சொன்னா என்ன அர்த்தம், மனசு சுத்தமா இருக்கிறவாள் அர்த்தம். அப்படிப்பட்டதான ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற சந்நிதியில அம்பாள் இருக்கலாம், இல்ல அம்பாள் சன்னிதியிலேஸ்வரர் இருக்கிறோம், அது அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டு நமக்கு இல்ல விவகாரம் நடந்த. அந்த ஏகாம்பரேஸ்வரர் சந்நிதியில அம்பாள் இருக்கலாம், எதுக்குன்னார், எங்கிட்ட வரவாளுடைய எல்லோருடைய மனசு தூய்மையா இருக்கு, சுத்தமா இருக்கலாம். அதுபோல அந்த மாவிலுக்கு இருக்கக்கூடியதான வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாவில் இருக்க பத்தல அந்த பல்லவத்தை வச்சு அதுக்கு மேல பூர்ண கும்பமா இருக்கக்கூடியதான தேங்காய் வைக்கிறேன். தேங்காய்க்கு என்ன விசேஷம், எத்தனையோ பழம் இருக்கு, ஆப்பிள் பழம் வைக்கணும், வாழைப்பழம் வைக்கலாம், தேங்காய் பழம் வச்சுட்டு இருக்கேன். சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம், அது பூர்ண பலம். நமக்கு என்ன வேணும், பூர்ணமான பலமாக தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பூர்ண பலமாக தேங்காய் கொடுக்குது. சாதாரணமாக நம்ம கல்யாணத்துக்கோ உபநயனத்துக்கோ நம்ம ஆத்துக்கு யாராவது வந்தா சுமங்கலிகளுக்கு என்ன கொடுப்பேன், இப்போ தான் வாழைப்பழம், வேற ஏதோ கொடுக்கணும், என்ன பண்ணணும், பூர்ண பலம் கொடுக்கணும், தேங்காயை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம். ஏன்னா அது பூர்ணமா இருக்குமா, அந்த தேங்காயை கொடுப்ப. அதுக்காக தான் உங்களுடைய பிரயோஜனங்கள்லாம் பூர்ணமா ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்துல அந்த பூர்ண பலமான தேங்காய் வைப்பேன் வச்சு, அதுக்கு மேல மந்திரங்கள்லாம் சொல்லி வேதோக்தமான மந்திரங்கள். நம்ம மனசு சுத்தமா இருக்கணும், நமக்கு தீர்க்கமான ஆயுஸ் இருக்கணும், என் மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள்லாம் நல்ல எண்ணம் இருக்கணும் அப்படின்னு பாவமா அனம்பரம் பிரம்ம ஏ படந்தி மனேஷனா அப்படின்னு பவமான சூக்தங்கள் படிக்கிற. பவமானம்னு என்ன, உங்களை தூய்மை ஆக்குவது, பூயதே பவித்திரம் கிரியதே பவித்ரீக்ரியதே அப்படின்னு பவமான சூக்தங்கள்லாம் படிப்பா. படிச்சுபிட்டு சாந்தி மந்திரங்கள்லாம் சொல்லு அப்படி. பத்ரங்கர்ணே பிஷ்ணுயாம தேவாஹ, ஹே பரமே தேவதைகளே, என்னுடைய காதல எப்பொழுதுமே நன்மையே கேட்டுக்கொண்டிருப்பேன். பத்ரம்பஸ் ஏ மாற்றபிர் இஜத்ராஹ, என்னுடைய கண்களால் நல்ல நல்ல வகைகளே பார்த்து கொண்டிருப்பேன். ஸ்திர இரங்கை சுஷ்டவாம்சஸ்தனுபே, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு உருப்படியும் ஸ்திரமாக இருக்கணும். ஸ்திர இரங்கை ஹே துஷ்டுவாமா, சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு எல்லாம் பகவானை பிரார்த்திக்கிறோம். ஸோ பிராரப்த கர்மாவனால ஏதாவது தலைவலி கால்வலி வந்த போதிலும் என்னுடைய அங்கங்கள் சௌக்கியமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும், நான் நல்ல செயல்களை பண்றதை விடப்படாது. எப்படி பிரார்த்திக்கிறேன், தினந்தோறும் சந்தியாவந்தனத்தை காப்பத்து வரப்படாது. நம்ம பண்ணக்கூடியதான பாராயணங்களோ என்ன பண்ண முடியலேன்னு இருக்கப்படாது. வலி வந்தா வந்துட்டு போகட்டும், இந்த காரியத்திற்கமா இருக்கப்படாது. இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறோம். அப்படி பிரார்த்திச்சு எப்பொழுதுமே இந்த ஜென்மா மானிட பிரிவு கிடைச்சதுக்கு சிவானுகிரகம் பெருத்துத்தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேடா. அப்படிப்பட்டதான் அந்த திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை அதை நன்னா அனுஷ்டானம் பண்ணி பிராமணாளுக்கெல்லாம் தட்சிணை கொடுத்து அதற்கு பிறகு அந்த தீர்த்தத்தில் வருணனை ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஒரு எட்டு நாமக்களை சொல்லி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம பிராணம் பண்ணுறோம். பிராசனம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லா இடத்துலையும் புரோட்சணம் பண்ணுறோம். ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் விழுப்பு விழுப்பு கலந்துருந்தாலும் அதனுடைய தோஷம் வர வேண்டாம், அது எப்பொழுதுமே மனசில் இருக்கணும். அது இல்லாத போனால் வீட்டில் விழுப்பு வகைகள்லாம் இருக்குமேயானால் உங்கள் மனசை நல்ல வழியில் யோஜனை பண்ணாது, அவ்வளோதான். எப்பொழுதுமே லேசினஸ் இருக்கும், இதை பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் வராது. அது இருக்க நம்ம எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்ல வழியிலேயே இருக்கணும், பகவத் சிந்தனத்திலேயே இருக்கணும். இப்படிங்கிறதுக்காகத்தான், எங்கள் மனசை சரிப்படுத்துறதுக்காக தான் இந்த வாஜன்கள். சரீரத்தை சரிப்படுத்துறதுக்கு டாக்டர் இருக்கார். ஆனால் மனசுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியாத, மனசு கண்ணுக்கு தெரியாத விஷயமாச்ச. அதில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் நல்ல வழியிலேயே இருக்கணுமே, அதற்காக புண்ணியாகவாதனம் பண்ணுறதுன்னு பழைய நாளில் இப்போ இந்த பிரக்கிரியை சொன்னோ இல்லையோ. இப்போ அதே மாதிரி பாருங்க, இங்கே என்ன பண்ணுறேன், பக்தோ பக்தி குணாவிரதே, பக்தனாக இருக்கிறவன் பக்தி எனக்கூடியதான் நூலால் சொல்லப்பட்டதா கட்டப்பட்டதா முதமிருதா பூர்ணே, சந்தோஷமான அமிர்தம் இங்கே இருக்கக்கூடியதான ஜலம் இது, சந்தோஷம் எனக்கூடியதான ஜலம் முதமிருதா பூர்ணே, பிரசன்னே தெளிவாக இருக்கக்கூடியதான மனக்கொம்பே. இங்கே என்ன சார், இங்கே இருக்கக்கூடியதான அந்த வெள்ளி குடமா இல்லை அழகான ஒரு இந்த குடமா அப்படி இல்லை, மனக்கொம்பே மனசு எனக்கூடியதான குடத்தில் சாம்ப தவங்கிரி பல்லவ யுகம். ஹே பரதனே, உங்களுடைய பாத பத்மங்கள் உங்களுடைய பாத துளிர்கள் அதுதான் மாவில பதவங்கிரி பல்லவ யுகம் சம்ஸ்தாபிய சம்வித் பலம். அதுக்கு மேல தேங்காய் சொன்னீங்களே, எங்க தேங்காய் இருக்குன்னு சம்வித் பலம். நம்ம ஞானம் எனக்கூடியதான பலத்தை வச்சு என்ன, அதுதானே ஞானம் தானே பழம், பக்தி காய், அது பழமானது இது பழம் வந்ததுன்னா சாப்பிட்டுணும், அது அப்படியே வச்சோம்னா அழிவிடும். ஸோ ஞானம் வந்ததுன்னா அது மோட்சம் போய் வந்தாச்சு. அப்படிப்பட்டதான் சம்பித் பலம் சத்வம் மந்திரமுதீர என்ன. அப்ப நாங்கள் அங்கே புண்ணியவாதனத்தில் மந்திரம் சொல்வோமோ இல்லையா, அதே போல சத்வம் மந்திரமுதீர என்ன, அழகான சத்துவகுணத்தை வர்ணிக்க கூடியதான வளர்க்கக்கூடியதான அந்த மந்திரத்தை சொல்லி உதீர என்ன நிஜ சரீர ஆகார சுத்திம்பகன்னு, இந்த சரீரம் எனக்கூடியதான வீடு அதை சுத்திம்பகன்னு புண்ணியாகம் பிரகட்டிகரோமி, புண்ணியாக வாஜனத்தை நான் சொல்ல போறேன். ருச்சிரம் கல்யாணமாபன்னு, எங்க வாழ்க்கையில கல்யாணம் உண்டாகட்டும், நல்லது உண்டாகட்டும், க்ஷேமத்தை உண்டாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் பண்றேன் பரமேஸ்வரா அப்படின்னு வாஜனத்தை போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப அடுத்தது, ஒவ்வொரு மனுஷியாளுடைய மனசுலையும் அவ என்னமா இருந்தாலும் இந்த மனசுல என்ன ஆறுதுன்னு எப்பொழுதுமே ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, என் மனசு அப்படியே தெளிவாகவே இருக்குன்னு ஒரு நாள் உத்தரால சொல்ல முடியுமா? அட ஒரு மணி நேரம் சொல்லுங்க, ஒரு நாள் அங்க என்ன சௌக்கியமா நினைக்கிறது போல டெலிபோன் கால் வருது, வேற ஏதோ வருது. ஆத்துல இருக்கிறவளே நம்மளை தப்பு தெரியாத பொண்ணு பண்ணாத பொண்ணு பண்ணியிருக்கிறேன், இவருக்கு கோபம் வருது, மனசு கொந்தளிக்கிறது, இது இத்தையும் நடக்கிறதோ இல்லையோ விவகாரம் முழுக்க. இப்படிப்பட்டதான இந்த மனசு இருக்க அதை நம்ம சரியாகவே கடையணும். அது வெறுமனை விட்டுனா ஊரில் இருக்கிறவா ஏதாவது ஒன்று சொன்னால் மனசை கொந்தளிக்கிறது, நாமே அதை கடைஞ்சோன்னா அது வாவா சொல்கிறதுலாம் காதில் கேட்காதோ இல்லையா, ஏன் சார் டிவி இவ்வளோ வால்யூமில் வால்யூமாக வச்சுருக்கல டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு பக்கத்து ஃப்ளாட்காரரை கேட்டேன், எங்கள் ஆத்துக்காரர் வெய்யறது காதில் விழாமல் இருக்கணும் தரவர் இது பண்ணுறேன்னா ஏன் அப்படின்னு ஒன்று பண்ணுறதுக்கு ஒன்று போகிறதுக்காக இன்னொன்று பண்ணணுமா இல்லையா, என்ன பண்ணுறது நானே கடையிறேன். எப்படி கடையிறது? அதுவா நம்ம தான் இந்த விஷயத்தை கடையிறது வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காள, யார் சொல்லி கொடுத்துருக்கா? தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அவ என்ன பண்ணா பார்க்கடலை கடைஞ்சிருக்கா. எதற்காக கடைஞ்சா? யாரும் சேரமாட்டாளோ அவளே சேர்ந்துருக்கா. எதற்கு? பெரிய பிரயோஜனத்துக்காக, எல்லோருக்கும் கிடைக்கணும் அமிர்தம் எனக்கூடியதான அமுதத்துக்காக கடைஞ்சிருக்கா. தேவதைகளும் அரக்கர்களும் சேர்ந்து அதை கடையிறதுக்கு மத்து வேணும், என்ன மந்திர பருவத்தை கொண்டு வந்தார். அந்த மத்து இருந்தால் மட்டும் போறாதுக்கு நூல் வேணும், என்ன சுவாமி அந்த நாகலோகத்தில் இருக்கக்கூடியதான் நாகாதிபதியாக இருக்கக்கூடியதான வாசுகியை கொண்டு வந்தார். அந்த வாசுகி வந்து ஒத்துண்டார், அது என்ன காயராக போட்டு ரெண்டு பக்கம் கடையுங்கோ அப்படின்னு. என்ன தேவ காரியமோ இல்லையோ, நமக்கும் ஏதோ சகாயம் இருக்கட்டும் அப்படின்னு. அவர் சிரஞ்சீவி, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டார், அதனால பரவாயில்லை வலி வந்தால் பரவாயில்லை அப்படின்னு அதை அவர் ஒத்துண்டார். இப்படி நடக்கிறது கடையை தொடங்கினா என்ன சுவாமி ஆச்சுன்னு, எப்பொழுது கடையை ஆரம்பித்தாலோ அப்பொழுது இவ ஒன்று எதிர்பார்த்தா இன்னொன்று வருது, அவ அமுதத்தை எதிர்பார்த்தா அமுதத்துக்கு பதிலாக ஹாலாகல விஷம் வந்தது. அப்படி ஹாலாகல விஷம் வந்ததுமே என்ன பண்ணினா, எல்லா தேவதும் ஓடினான் அந்த இடத்துலேருந்து, அரக்கர்கள்லாம் ஓடிவிட்டா. இருக்கிறது ஒத்தே ஒருத்தர் பரமேஸ்வரனை பார்த்தாரா, அதை கையில் வாங்கிட்டு தானே சாப்பிட்டார், உலகமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்ட்டு. இவர் சாப்பிட்டார், ஹாராகலத்தை குடிச்சு விட்டார், சரி சார் இந்த ஆபத்தை போயிடுதுன்னு மறுபடியும் ஆசை வந்துடுதுன்னு. லோகத்தில் ஜனங்களுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் ஓடிப்பிடுவா, அதுக்கு அது போயிடுதுன்னு வச்சுக்கலேன், அதுல வரக்கூடியதான லாபம் நம்ம எடுத்துக்கலான்னு வருவா. ஜனங்களுடைய சாமான்யமான நிலை இது. ஆகையால் என்ன பண்ணினார், மறுபடியும் தேவதைகள் வந்தா, மறுபடியும் அரக்கர்கள் வந்தா, மறுபடியும் கடை ஆரம்பிச்சா. கடை ஆடும்பொழுது என்ன ஆச்சுன்னார், அவளுக்கு வரும்பொழுது சோமம் சந்திரன் உதித்தார், காமதேனு உண்டாச்சு. அதோட மட்டுமல்ல, சிந்தாமணி எதாவது நினைச்சேன்னா அதெல்லாம் உங்களுக்கு காட்டக்கூடியதான சிந்தாமணி உண்டாச்சு. இப்படி எத்தனையோ பதார்த்தங்கள் உண்டாச்சு. கடைசியில் மகாலட்சுமி தாயார் உண்டானார், எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அவளுடைய வாழ்க்கையில் எழுப்பவும் சந்தோஷமாக சகல விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லாம் இருக்கக்கூடியதான மனச நிம்மதி உண்டு உள்பட எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான எல்லா லட்சுமிகளும் அஷ்டலட்சுமிகளும் இருக்கக்கூடியதான மகாலட்சுமி தாயார் உண்டானாள். அதுக்கு கடைசியில் அமிர்தம் உண்டாச்சு. இப்படி இந்த அமிர்தம் எனக்கூடியதான அது உண்டான பிறகு தேவதைகள் சௌக்கியமாக இருந்தால் அதோடு எல்லோருக்கும் பரம மங்களங்கள் ஏற்பட்டது, மனசாந்தி ஏற்பட்டது. இது தேவதைகளுக்கும் அரக்கர்களும் அவ சேர்ந்து கடைஞ்சதான அமதனத்தினுடைய கதை. இது எப்பவோ ஒரு நாளைக்கு நடந்தது. பெனிஃபிஷரிஸ் யார் சார்? தேவதைகள். ஆனா பரவ நான் இப்பொழுது என் மனசை கடைய ஆரம்பிக்க போறேன். ஏன்? எனக்கும் ஆசை இருக்கு. தேவதைகளுக்கு எப்படி ஒரு ஆசையால் தூண்டப்பட்டு அவ அமுதத்திற்காக பார்க்கடலை கடைந்தாரோ அதே போலயே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன, எனக்கு என்ன வேணும்? பரமேஸ்வரனுடைய திருவடி வேணும். எனக்கு அமுதம் வேற இதோட வசதி இல்லை, உன்னுடைய திருவடி தான். உன்னை பார்த்தா போறோம், உன் நினப்பு இருந்தால் போறோம், எனக்கு சௌக்கியமா ஆனந்தமா இருப்பேன். அதுக்காக என் மனசு எனக்கு உடையதான கடலை நான் கடக்கிறேன், கடையிறேங்கிற ஆம் நாயம் புதி மாதரேன சுமனசங்கா சமுத்தியன் மனா. அவ பார்க்கடலை கடைஞ்சா இந்தூரில் எங்கே கடல் இருக்கு? எந்த கடலில் நான் கடையேன்? தேவதைகள் 33 கோடி தேவதைகள், அவளே போறலையும்னு நினைச்சுட்டு தானே இன்னொரு 60 கோடி தேவதைகளை அழிச்சுன்னு வந்தா நான் ஒண்டியாக தானே இருக்கேன், என்னோட சேர்றதுக்கு ஒத்தனை இருக்க மாட்டேங்கிறாள். யாரை கேட்டாலும் எனக்கு ஒர்க் இருக்கு சாயந்தரம், இந்த எனக்கு இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் இருக்காளோ. எல்லோரும் எப்போ பார்த்தாலும் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. ரிட்டையர் ஆனப்புறம் தான் ரொம்ப பிஸிங்கிறான். இது வேற வாரம் ஆஃபீஸில் இருக்கிறப்ப முன்னாலேயே பிஸி, இப்போ என்ன அதிகமாக பிஸி. அப்போ ஆஃபீஸுக்கு போகிறதுன்னு ஒரு வேலை தான். இப்போ ஆற்றுல இருந்தால் பேரனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வரணும், காலம் இருந்து பால் வாங்கிட்டு வரணும், காய்கறி வாங்கிட்டு வரணும், இதுக்கு பேப்பர்லாம் வாங்கிட்டு வரணும், பேப்பரை கொண்டு போய் போடணும், ஆதார் கார்டுக்காக லைனில் நிற்கணும், எத்தனை காரியங்கள் சார். என்ன சுவாமி, ரிட்டையர் ஆனப்புறம் அதிகமாக காயிட்டு காரியம். யாரும் ஒருத்தரும் வேண்டி இல்லைன்னு சொல்லலை. அப்போ யார் உங்களுக்கு சகாயம் வேணும்? அதுலேயும் இந்த காரியத்துக்கு கடையணும்னா இதான வம்பா இருக்கு, வே வர போகிறது, யாரும் வரமாட்டேங்கிறாளே. ஆகையால் பரமேஸ்வரா நானே கடைஞ்சிக்கிறேன், என் மனசை நானே கடைஞ்சிக்கிறேன். ஆனால் இருக்கல கடையிறதுக்கு சமுத்திரம் வேணுமே என்னார். பரவாயில்ல, கடைச்செடுத்து என்னது உபனிஷத்துகள்ங்கிற சமுத்திரம், அது சமுத்திரம் மாதிரி தான் இருக்கு. எத்தனை தரம் பண்ணாலும் எங்கே போ, சமுத்திரத்துக்கு அக்கறை எப்படி தெரியலையோ அதே தான் உபனிஷத்துக்கு எண்டு தெரியலை. இது வாசப்பற அதுங்கிற, அது வாசப்பற இதுங்கிற, எல்லாம் எத்தனை தரம் வாசாலும் புதுசாகவே இருக்கு. கேட்டால் ஏதோ கேட்டா மாதிரி இருக்கே தவிர ஞாபகம் வரமாட்டோமா சார்? வரலையே. என்னன்னா அது அப்படித்தான்ட்டான், சொல்றவரே சொல்றார் அது அப்படித்தாங்கிறார். விவகாரம் என்ன? ஆம் நம்பையாம் புதி மாதரேன உபனிஷத்துகள் எனக்கூடியதான சமுத்திரத்தை ஆதரேனா சுமனசங்கா, நல்ல மனசோட நல்ல எண்ணங்களுடைய கூட்டத்துடன் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மனோ மந்தானம் திருட பக்தி ரஜு சகிதம். இதுக்கு கடையணும்னு சொல்றீங்களே, இதுக்கு வந்து ஒரு மத்து வேண்டாமா? மத்து இல்லாம எப்படி கடைபெறல்? என் மனசு தான் மத்து. இந்த சமுத்திரத்தை உபனிஷத்தை எனக்கூடியதான சமுத்திர என் மனசை விடுவேன், அந்த மனசுனால கடைவேன். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம், அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இல்லை பிரம்மன் சொல்லப்படுறதா, பிரதானம் சொல்லப்படுறதா, ஜீவன் சொல்லப்படுறதா, எதுதான் சொல்றது? இப்படின்னு அதை வச்சு கடைஞ்சுட்டே இருப்பேன். ஆமா கடைகிறேன். மத்து இருந்தா போருமா? நூல் கயிறு வேண்டாமா? கயிறோட தான் நான் கடைகிறோம். என்ன பண்ண போறேன்? திருட பக்தி ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா ததா. இந்த பக்தி என்ன? பகவான் அந்த மத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான கயிறு என்ன? திருடமான ஒரு பக்தி. அந்த பக்தி அச்சஞ்சலான ஒரு பக்தி. நமக்கு பக்தி சாதாரணமாக வரும், சாதாரண நாளில் ஏதோ ப்ராப்ளம் வந்தால் இந்த பக்தி குரோதமாக மாறிடுறது. என்னமோ இந்த பகவான் காலெல்லாம் பகவானை சுற்றி சுற்றி பிரதட்சணம் பண்ணி தேஞ்சு போச்சே தவிர பகவான் அப்படியே இருக்காருங்கிறான். அந்த பகவான் தானே நமக்கு காலை கொடுத்தார். அது தேஞ்சு போச்சுன்னு அந்த அளவுக்கு வைக்கிறீங்களே பகவானை, என்ன சுவாமின்னார், என்னமோ சார் நம்ம பேசுறது பகவானுக்கு எட்டலைங்கிறார். இது செல்போனில் பேச வேண்டியதானே, விவகாரம் என்னடா பகவானுக்கு கேட்கலைங்கிறான். விவகாரம் என்ன, பக்தி இருக்கு, பக்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் பக்தி இருந்த போதிலும் அந்த பக்தியான திருடமாக இல்லை. சில சந்தர்ப்பங்கள் வந்து மனசை இப்படி சஞ்சலத்தைப்படுத்துறது, அப்படி சஞ்சலப்படாததான ஒரு பக்தி இருக்கே, அந்த பக்தியில நான் கடைய போறேன். ஆகையால் இங்க பார்க்கடல் இல்லை, வேதங்கள் எனக்கூடியதான கடல், உபனிஷத்துகள் எனக்கூடியதான கடல், இதுல மந்திர பர்வதம் இல்லை மத்து, என் மனசுங்கிற மத்து. அதுக்கு கடையறதுக்கு வாசுக்கி அவளுக்கு இருந்தா எனக்கு என்ன அச்சஞ்சலமான ஒரு பக்தி. என்ன அந்த கயறானது சாதாரணமா இருந்ததுன்னா நடுவில் என்னாச்சுன்னு அது ரெண்டா போயிடும், அது தனியா போயிடுதுன்னு அப்புறம் திரும்பி கட்ட முடியாது விவகாரம் என்னடா. ஆகையால் அது வந்து நன்னா இருக்கக்கூடியதான திருடமான ஒரு கயரோட கட்டுறேன். ரஜ்ஜு சகிதம் கிருத்வா மதித்வா தமஹா ததஹா பிறகு தேவதைகள் கடைஞ்சா அவளுக்கு வந்து என்ன கிடைச்சது, முதல்ல ஹாலாலம் கிடைச்சது.